2020 ஜனவரி மாத தென்றலிதழில் பாசு ரமணன் அவர்களின் முன்னோடி பகுதியில் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர், ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தஞ்சை சரபோஜி மன்னரின் அரசவையில் அரண்மனை வித்வானாக இருந்தவர் பரதம் பஞ்சநத சாஸ்திரிகள். அவருக்கு பின் அவரது மகனான பரதம் வைத்தியநாத ஐயர் அரண்மனை வித்வானாக விளங்கினார். அவருக்கு மைந்தனாக 1845 பிறந்தவர் சுப்பிரமணிய ஐயர். இளவயதிலேயே தந்தையை இழந்த இவர் தனது அத்தை வீட்டில் வளர்ந்தார். உறவினரான பரதம் கணபதி சாஸ்திரி சுப்பிரமணிய ஐயருக்கு அடிப்படை இசை பயிற்சி சொல்லி தந்தார். அவரை தொடர்ந்து கொத்தவாசல் வேங்கடராமையரிடம் சில காலம் இசை பயின்றார். அதன் பின் தியாகராஜனின் நேர் சீடர்களில் ஒருவரும் மகளோன்பு சாவடி எனப்படும் மாலம்பு சாவடியில் வசித்து வந்தவருமான வேங்கட சுப்பையரை குருவாக அழைந்தார். அதுவே சுப்பிரமணியரது வாழ்வில் திருப்பு முனை. குருவிடமிருந்து இசை நுணுக்கங்கள் அனைத்தையும் கற்று தேர்ந்தார். ஐயருக்கு அதீத நினைவாற்றல். ஒருமுறை கேட்டாலே மறக்காமல் நினைவில் நிறுத்திக் கொள்வார். அதை அறிந்த குரு மகிழ்ந்து தான் கற்ற அனைத்தையும் சீடருக்கு போதித்தார். தினந்தோறும் விடியற்காலில் எழுவது, குளத்துக்கு சென்று கழுத்தளவு நீரில் நின்று பல மணி நேரம் சாதகம் செய்வது சுப்பிரமணிய ஐயரின் வழக்கம். ஒரு சமயம் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் ஆஸ்தான வித்வான் கோயம்புத்தூர் ராகவ ஐயரின் கச்சேரியை கேட்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது. அது முதல் பாடினால் அவரை போல் பாட வேண்டும், இல்லாவிட்டால் பிராணனையே விட்டுவிட வேண்டும் என்று மனதுள் உறுதி பூண்டார். பயிற்சியை தீவிரமாக்கினார். விடியற்காலையில் எழுவது, தியாகராஜனின் கிருதிகளில் குறைந்து 30 பாடுவது, அதன் பின்னரே உணவு என்பதை வழக்கமாக கொண்டார். சில நாட்களில் பல்லவி ஸ்வரம், சில நாட்களில் தானம் வர்ணங்கள் என்று முறையை பின்பற்றினார். மட்டுமல்லாமல் இரவு சந்திரோதயம் ஆன பிறகு வெகுநேரம் விழித்திருந்து பாடுவதையும் வழக்கமாக கொண்டார். சில சமயம் சரியானபடி பிரகாக்கள் வராத போது தன் தலையை கல்லிலும் தூணிலும் முட்டி கொள்வார். உண்ணாமல் பட்டினியாக இருப்பார். இவரது கடும் முயற்சியும் அயராத பயிற்சியும் அசுர சாதகமும் நாளடைவில் இவரை தேர்ந்த வித்வான் ஆக்கின. ராகவ ஐயர் எப்படி பாடினாரோ அதே மாதிரி பாடும் வல்லமையையும் அதைவிட சிறப்பாக பாடும் ஆற்றலையும் அடைந்தார். கோயில் கச்சேரி, திருமணங்கள், வெளியூர் உற்சவங்கள் என்று நிறைய கச்சேரி வாய்ப்புகள் வர துவங்கின. அர்ப்பணிப்புடன் பாடுவது, அங்க சேஷ்டிகள் இல்லாமல் இசையிலேயே பார்வையாளர்களின் கவனத்தை லயிக்க வைப்பது போன்ற இவரது தனித்துவத்தால் இவரது புகழ் பரவ துவங்கியது. ஒரு சமயம் சென்னையில் கச்சேரி செய்யும் வாய்ப்பு இவருக்கு வந்தது. கேட்டோரால் மறக்க முடியாத கச்சேரியாக அது அமைந்தது. இசைக்கலைஞரிடமிருந்தும் பிரபலங்களிடமிருந்தும் அவருக்கு வாழ்த்தும் வரவேற்பும் வர துவங்கின. தஞ்சை திருவையாற்றில் இருந்து கொண்டு பல இடங்களுக்கும் சென்று கச்சேரி செய்து வந்தார் சுப்பிரமணிய ஐயர். சென்னை ரசிகர்களும் பிரபலங்களும் அவரை சென்னைக்கு வந்து வசிக்குமாறு அழைத்தனர். தனது இருப்பிடத்தை திருவையாற்றிலிருந்து சென்னைக்கு மாற்றிக்கொண்டார். கிருஷ்ணப்ப நாயக்கன் அக்ரஹாரம், பெத்தநாயக்கன் பேட்டை அவரது முகவரியானது. சுமார் 10 காலம் அவர் சென்னையில் வசித்தார். அதனால் வரை திருவையாறு சுப்பிரமணியராக இருந்த அவர் சென்னை பட்டணத்துக்கு குடியேறிய பின் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் என்று அழைக்கப்படலானார். நாளடைவில் மீண்டும் அவர் திருவையாறுக்கே சென்றாலும் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் என்ற பெயரே நிலைத்தது. ஒரு சமயம் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் மைசூர் சென்றிருந்தார். திவானின் மாளிகையில் அவரது கச்சேரிக்கு ஏற்பாடு ஆகியிருந்தது. அந்த சமஸ்தானத்தின் ஆஸ்தான இசைக்கலைஞராக இருந்தவர் வீணை சாம்பையா. இசையில் தனக்கு இணையானவர் யாரும் இல்லை என்ற எண்ணம் கொண்டவர். சரியாக பாடாவிடில் அவர்கள் எப்பேற்பட்ட வித்வானாக இருந்தாலும் அவமானப்படுத்தி விடுவார். பட்டணம் சுப்பிரமணிய ஐயரின் கச்சேரிக்கு அவர் வருவதால் ஏதேனும் சர்ச்சை வருமோ என்று அஞ்சிய திவான் அவரை உள்ளே விட வேண்டாம் என்று காவலர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார். கச்சேரியும் துவங்கி நடந்தது. அந்த வழியாக பல்லக்கில் போய்கொண்டிருந்த சாம்பையா இனிமையான குரலை கேட்டு அதிசயித்தார். திவான் வீட்டில் யார் இவ்வளவு அற்புதமாக பாடுவது என வியந்து பல்லக்கை நிறுத்தி காவலர்களின் தடுப்பை மீறி உள்ளே நுழைந்தார். பட்டணம் சுப்பிரமணியின் கச்சேரியில் தன்னை மறந்தார். உள்ளம் உருகினார். கச்சேரி முடிந்ததும் ஐயரை அழைத்து தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார். சமஸ்தான மன்னரிடம் சென்று பட்டணம் சுப்பிரமணிய ஐயரின் திறமையை எடுத்துரைத்தார். சமஸ்தானத்தில் ஐயரின் கச்சேரி நடக்க ஏற்பாடு செய்தார். இவ்வாறாக ஐயரின் திறமையை பலரும் அறிய காரணமானார் வீணை சாம்பையா. மற்றொரு சமயம் மைசூர் சமஸ்தானத்தில் மகா வைத்தியநாத சிவன், பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் என இருவரது கச்சேரிகளுக்கும் ஏற்பாடாகி இருந்தது. முதலில் சிவன் வாசித்தார். அவரது தேவகானத்தில் அனைவரும் மயங்கி அமர்ந்திருந்தனர். அடுத்து கச்சேரி செய்ய வந்தார் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர். சிவன் தான் அருமையாக பாடிவிட்டாரே, அவரை விஞ்சுமளவு இவர் எப்படி பாடப்போகிறாரோ என்று எல்லாரும் ஐயத்துடன் அமர்ந்திருந்தனர். ஐயர் தொடங்கினார். அவர் பாட பாட அதுவரை மெய்மறந்து இருந்தவர்கள் இவர் பாடலை கேட்டு மனம் கிறங்கி சூக்கி போயினர். நேரம் நீண்டு கொண்டிருந்தது. கச்சேரியோ தொடர்ந்து கொண்டிருந்தது. சுப்பிரமணிய ஐயர் கச்சேரியின் நடுவே அவ்வப்போது பொடி போடுவது வழக்கம். அன்று வழக்கம் போலவே இடையில் முடிந்து வைத்திருந்த பொடி டப்பியை தேடினார். அதை காணவில்லை. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அவர் மனம் சோறுவதை கவனித்த மைசூர் சமஸ்தானம் அல்ல தனது தங்க பொடி டப்பியை பட்டணம் சுப்பிரமணிய ஐயருக்கு சன்மானமாக அளித்து கச்சேரியை தொடர சொன்னார். மேலும் உற்சாகமாக கச்சேரி செய்தார் ஐயர். அவர் கச்சேரியை நிறைவு செய்த பின்னர் தான் கேட்போரால் இயல்பு உலகிற்கு திரும்ப முடிந்தது. மைசூர் மட்டுமல்லாமல் திருவாங்கூர், விஜயநகரம், ராமநாதபுரம் என பல சமஸ்தானங்களால் ஐயர் கௌரவிக்கப்பட்டார். ராமநாதபுர மன்னர் பாஸ்கர சேதுபதி, திருவாங்கூர் மன்னர் ஆயில் எம் திருநாள், விஜயநகர மன்னர் ஆனந்த கஜபதி என பலர் பட்டணம் சுப்பிரமணிய ஐயரின் இசைக்கு தீவிர ரசிகர்கள். தங்கத்தோடா, பொற்காசுகள், சால்வை, பணமுடிப்பு என பல பரிசுகளை அவரது இசை மேதமைக்காக அளித்து கௌரவித்தனர். மைசூர், திருவாங்கூர், விஜயநகரம், ராமநாதபுர சமஸ்தானங்களில் ஆஸ்தான வித்வானாகவும் பட்டணம் ஐயர் இருந்தார். பேகடா பாடுவதில் மிக தேர்ந்தவர் ஐயர். ஒரு சமயம் மைசூர் சமஸ்தானத்தில் தொடர்ந்து 3 நாட்கள் பேகடாவில் கச்சேரிகள் செய்தார். முதல் நாள் பேகடா ராக ஆலாபனை, 2ம் நாள் தானம், 3ம் நாள் பல்லவியும் ஸ்வரமும் பாடி கச்சேரியை நிறைவு செய்தார். அது முதல் பேகடா சுப்பிரமணிய ஐயர் என்றும் அழைக்கப்படலானார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம் நன்கு அறிந்தவர் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர். கச்சேரி தோறும் ஸ்ரீ தியாகராஜரின் கிருதிகளை பாடி பிரபலப்படுத்தியவர்களுள் முக்கியமானவர் இவர். ஸ்ரீ தியாகையரை போலவே இவரும் பற்பல கீர்த்தனைகளை ஏற்றியுள்ளார். வெங்கடேசா என்பது இவரது முத்திரையாகும். பஞ்சநதீச பாகிமா, மரிவேற திக்கெவரோ, எவரி போதனாலினி, வரமுலு சகி, நிஜதாச வரதா போன்ற இவரது கீர்த்தனைகள் மிக பிரபலம். இன்றளவும் கர்நாடக இசை மேடைகளில் இவை பாடப்பட்டு வருகின்றன. இவரது புகழ் பெற்ற திருநா தீம் தீம்த திருநா என்ற செஞ்சுருட்டி ராகத்தில்லானாவை கேட்டு மயங்கிய மைசூர் சமஸ்தானம் என ஐயரின் 2 கைகளுக்கும் 2 தங்கத்தோடாக்களை அணிவித்து சிறப்பித்தார். இந்த தில்லானாவை கேட்டு மனமயங்கிய திருக்கோழிக்காவல் ஃபிடில் கிருஷ்ணய்யர் தனது கச்சேரிகளில் இதனை வாசித்து நிறைவு செய்வதை வழக்கமாக வைத்திருந்தார். அக்காலத்தில் கர்நாடக சங்கீதம் கிளைத்து பரவ மிக முக்கிய காரணமாக அமைந்தவர்களில் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர் முக்கியமானவர். பூச்சி சீனிவாச ஐயங்கார், புப்பிரி விஸ்வநாத சாஸ்திரி, பாலக்காடு பரமேஸ்வர ஐயர், நாராயணசாமி ஐயர், மைசூர் வாசுதேவாச்சார், குருசாமி ஐயர், டைகர் வரதாச்சாரியார், காக்கிநாடா கிருஷ்ணசாமி ஐயர், ஃபிடில் கிருஷ்ணசாமி ஐயர், வீணை தனம்மாள் போன்ற பலர் இவரது சீடர்கள். திருக்கோழி காவல் கிருஷ்ணய்யர் ஃபிடில், துக்காராம் மிருதங்கம், ஃபிடில் சேஷய்யர் உள்ளிட்ட பிரபல வித்வான்கள் இவருக்கு பக்கவாத்தியம் வாசித்துள்ளனர். வர்ணம், கீர்த்தனை, தில்லானா, பல்லவி, ஜாவளி என 100க்கும் மேற்பட்ட படைப்புகளை தந்திருக்கிறார் பட்டணம் சுப்பிரமணிய ஐயர். இவர் ஜூலை 31, 1902 திருவையாற்றில் இரையழி சேர்ந்தார். இவர் மறைந்தாலும் இவர் படைத்த கீர்த்தனைகள் மறையவில்லை. அவை இன்றளவும் மேடைகளில் ஒலித்து வருகின்றன. வானொலியில் அவர் கீர்த்தனைகள் ஒலிக்காத நாள் இல்லை என்னும் அளவுக்கு தினந்தோறும் ஒலிபரப்பாகி அவரது பெருமையை நினைவூட்டிக் கொண்டிருக்கின்றன. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.